بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நிகழ்ச்சியிலே உழைப்பு முயற்சிகளும் இஸ்லாம் சொன்ன வரையறைகளும் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் விரும்புகின்றோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக இந்த தலைப்பின் ஊடாக நல்லதொரு தெளிவும் விளக்கமும் எங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வல்ல நாயன் அல்லாஹு தாலாவை நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இந்த தலைப்பை நாம் தெரிவு செய்திருப்பதற்கு அடிப்படையான காரணம் ஒன்று இருக்கிறது. அதுதான், அண்மை காலத்தை பொறுத்தவரையிலே முஸ்லீம்களுடைய வியாபார கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பாக அல்லது உழைப்பு முயற்சிகள் தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் கருத்துக்கள் நிலவி வருகின்றன. எனவே இந்த விமர்சனங்கள் எந்தளவு தூரம் சரியானவை, முஸ்லீம்கள் செய்து வருகின்ற வியாபார கொடுக்கல் வாங்கல்கள் அல்லது உழைப்பு முயற்சிகள் இஸ்லாத்தின் வரையறைகளுக்குள் எந்த அளவு இருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் இன்றைய இந்த நிகழ்ச்சியை நாம் அமைத்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்தை பொறுத்தவரையில் குர்ஆனிலும் புனித சுன்னாவிலும் இந்த வியாபார கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பாக உழைப்பு முயற்சிகள் தொடர்பாக மிகவும் அழகான வழிகாட்டல்கள் இருக்கின்றன. முஸ்லீம்கள் இந்த உலகத்திலே வியாபாரிகளாக அதிகமாக அறிமுகமாக இருக்கிறார்கள். இந்த நாட்டுக்கும் அவர்கள் வியாபாரிகளாக வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த துறையிலே கால் பதித்திருக்கிறார்கள், பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த நாட்டை பொறுத்தவரையிலே ஏற்றிறக்குமதி வியாபாரமாக இருக்கட்டும், அதே போன்று உள்நாட்டு வர்த்தகமாக இருக்கட்டும், வியாபாரம் செய்வதாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட துறைகளில் அவர்கள் இந்த நாட்டிலே பிரபலியம் மிக்கவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். நம்பிக்கை நாணயமான வியாபாரிகளாக அவர்கள் இருந்ததனால் இந்த நாட்டிலே அவர்கள் அரசர்களிடம் நட்பெயர் எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசர்கள் இந்த நாட்டு பெண்களை திருமணம் செய்து வைத்தார்கள். ஏன், இந்த நாட்டின் பல்வேறுபட்ட இடங்களிலே அவர்கள் முஸ்லீம்கள் குடியமர்வதற்கு வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள். வெளிநாட்டு ஆக்கிரமிப்பாளர்கள் முஸ்லீம்களை இந்த நாட்டிலிருந்து துடை தெரிய வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகளை செய்த பொழுதெல்லாம் இந்த நாட்டு அரசர்கள் முஸ்லீம்களை அரவணைத்திருக்கிறார்கள். அதற்கான அடிப்படையான காரணம், முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு வந்திருந்தாலும் அவர்கள் இந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருந்திருக்கிறார்கள், இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வளர்த்திருக்கிறார்கள், இந்த நாட்டிலே இருக்கின்ற தேசிய உற்பத்தியிலே அவர்கள் பெரும் பங்கு வகித்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் நல்ல பிரஜைகளாக, நற்பிரஜைகளாக இந்த நாட்டுக்கு உரியவர்களாக பார்க்கப்பட்டார்கள். ஆனால் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அண்மை காலத்திலே அப்படியான ஒரு நிலை முஸ்லீம்களை பொறுத்தவரையில் இருக்கிறதா? முஸ்லீம்களுடைய வியாபார கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக, உழைப்பு முயற்சிகள் தொடர்பாக பிற சமுதாயத்தவர்கள் நல்லபிப்பிராயத்தோடு இருக்கிறார்களா, நல்லெண்ணத்தோடு இருக்கிறார்களா என்ற கேள்வியை நாங்கள் கேட்டு பார்ப்போம். ஆனால் கவலையான விஷயம், அந்த கேள்வியை நாங்கள் கேட்டு பார்க்கின்ற பொழுது அதற்கு வருகின்ற பதில் நல்லதாக இல்லை. இது கஷப்பாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இதற்கான உதாரணங்களை இங்கு சொல்லி மனதை குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் எந்த அளவு தூரம் இந்த துறையிலே பின்தங்கி இருக்கிறோம் என்பதற்கான உதாரணங்கள் நிறையவே இருக்கின்றன. அவற்றை சொல்லி இங்கு நாம் பிரச்சனைகளை உண்டு பண்ண வேண்டிய தேவை கிடையாது. இருந்தாலும் கூட இந்த நிலை ஏற்படுவதற்கான அடிப்படையான காரணம் என்ன? நாம் ஏன் முன்மாதிரியான வியாபாரிகளாக அல்லது கொடுக்கல் வாங்கல் செய்பவர்களாக, உழைப்பு முயற்சிகளில் ஈடுபடுபவர்களாக இல்லை என்ற கேள்விக்கு ஒரு பதிலைத்தான் சொல்ல முடியும். அதுதான், நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்ற இஸ்லாம் உழைப்பு முயற்சிகள் தொடர்பாக போட்டிருக்கின்ற வரையறைகளை, கட்டுப்பாடுகளை நாம் பல பொழுது பின்பற்றுவதில்லை அல்லது அவற்றை நாங்கள் மீறி வருகிறோம் என்பதுதான் இங்கிருக்கின்ற அடிப்படையான காரணமாக இருக்கிறது. எனவே நாம் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக இஸ்லாம் வியாபாரத்துக்கு போட்டிருக்கின்ற நிபந்தனைகள் எவை, உழைப்பு முயற்சிகளுக்கு தந்திருக்கின்ற கட்டுப்பாடுகள் எவை, வரையறைகள் எவை என்பவற்றை தெரிந்து கொள்ள நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் உழைப்பை வலியுறுத்துகிறது. மற்றவர்களிலே நீங்கள் தங்கியிருக்க வேண்டாம், மற்றவர்களிடத்திலே கையேந்த வேண்டாம், மற்றவர்களுக்கு நீங்கள் பாரமாக இருக்க வேண்டாம், சுயமரியாதையோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக உழைப்பு முயற்சிகளை அது வலியுறுத்தி இருக்கிறது. அது வியாபாரம் செய்வதாக இருக்கலாம், விவசாயம் செய்வதாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு எங்களுடைய சேவைகளை வழங்குவதனூடாக, அது வைத்திய சேவையாக இருக்கலாம் அல்லது மற்றமுண்டான சேவைகளாக இருக்கலாம், இவற்றை வழங்குவதனூடாக உழைப்பதாக இருக்கலாம். இப்படியான இந்த உழைப்பு முயற்சிகளை இஸ்லாம் வரவேற்கிறது. எங்களுக்கு தெரியும், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சொந்த கரத்தால் உழைத்து சாப்பிட்டார்கள் என்று சஹீஹ் புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவு தூரம் உழைப்பு முயற்சிகளை பற்றி இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. யார் பிச்சை வாங்குகிறார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே முகத்திலே சதை எதுவும் இல்லாமல் வருவார்கள் என்று அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாம் நிச்சயமாக உழைப்பு முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும் என்ற கருத்தை இஸ்லாம் வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்ப்பவர்களாக இருந்தார்கள். எந்த ஒரு நபியும் ஆடு மேய்க்காமல் இல்லை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தையல் தொழிலிலே ஈடுபட்டார்கள். அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தச்சனாக இருந்திருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விவசாயம் செய்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் விவசாயத்திலே ஈடுபட்டு தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறார்கள். அதே நேரம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வியாபாரியாக இருந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது நபிமார்கள் கூட இந்த விஷயத்திலே முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். யாரிடத்திலும் கை நீட்டக்கூடாது என்ற அந்த கருத்தில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே உழைப்பு முயற்சிகளை இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது ஒரு பகுதி. இரண்டாவது, எம்மவரிடத்திலே ஒரு கருத்து காணப்படுகிறது, நாம் இந்த அல்லாஹு தஆலாவை உரிய முறையிலே விசுவாசித்துக் கொண்டால், இபாதத்துக்களிலே கவனமாக ஈடுபட்டு விட்டால், தொழுது விட்டால், நோன்பிருந்து விட்டால், அல்லது திக்ர் செய்து விட்டால், ஹஜ் செய்து விட்டால், உம்ரா செய்து விட்டால், திலாவத்துல் குர்ஆனிலே ஈடுபட்டு விட்டால், அதுதான் அல்லாஹு தஆலாவை திருப்திப்படுத்த போதுமானது. எனவே எங்களுடைய வியாபார கொடுக்கல் வாங்கல்களிலே ஏதாவது முறைகேடுகளில் நாங்கள் ஈடுபட்டாலும் எங்களுடைய இந்த இபாதத்துக்களின் மூலமாக கிடைக்கின்ற நன்மைகள் இந்த கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டதன் மூலமாக ஏற்படுகின்ற பாவங்களை அழித்துவிடும் என்ற ஒரு பிழையான கண்ணோட்டம் காணப்படுகிறது. எனவே நாங்கள் சிலரை பார்க்கின்றோம், எல்லோரும் என்று நான் இங்கு சொல்ல வரவில்லை, அவர்கள் நல்ல ஈமானிலே ஆழமானவர்களாக இருப்பார்கள், இபாதத்துக்களிலே கவனமானவர்களாக இருப்பார்கள், அவர்கள் தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனாலும் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலே, உழைப்பு முயற்சிகளிலே அவர்கள் ஹலால் ஹராத்தை பேணுவது அவ்வளவு தூரம் குறைவாக இருப்பதுதான் அவதானிக்கப்படுகிறது. இது ஒரு பெரும் குற்றமாக தவறாகத்தான் நான் பார்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கவனிக்க வேண்டும், இஸ்லாத்திலே ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள் இருக்கின்றன. வழிபாடுகள் என்ற, இபாதத்துக்கள் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, அகீதா என்ற ஒரு பகுதி இருக்கிறது, இபாதத்துக்கள் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, இன்னொன்று இருக்கிறது முஆமலாத் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. முஆமலாத் என்றால் என்ன? கொடுக்கல் வாங்கல், உழைப்பு முயற்சிகளோடு தொடர்பான பகுதி. இந்த பகுதிக்கு குர்ஆனிலே மிகவும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவு தூரம் இபாதத்துக்களிலே நாங்கள் அழகாக மிகவும் கவனமாக ஒழுங்காக ஈடுபட்டு அல்லாஹு தஆலாவை திருப்தி அடைய செய்ய வேண்டுமோ, அதே போன்று எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களிலே மற்றவர்களோடு நாங்கள் செய்கின்ற இந்த உழைப்பு முயற்சிகளிலே மிகவும் நிதானமாக ஹலால் ஹராத்தை பேணி பக்குவமாக கண்ணியமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதிலும் இஸ்லாம் மிகவும் கரிசனை எடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே பொருளாதார முயற்சிகள் என்று வருகின்ற பொழுது கண்ணியத்துக்குரியவர்களே, அவற்றிலே நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தொழுகையிலே எந்த இடத்திலே தக்பீரை கட்ட வேண்டும், எப்படி சுஜூது செய்ய வேண்டும், எங்களுடைய ஆடை எப்படி அமைய வேண்டும் என்பதிலே கவனம் எடுக்கின்ற அளவுக்கு நாங்கள் எமது பொருளாதார விஷயங்களிலே கவனம் எடுப்பதில்லை. அதிலே ஏதாவது ஒரு குறைபாடுகள் நிகழ்ந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு மன்னிப்பு கிட்டுவிடும் என்ற ஒரு நம்பிக்கையிலே நாங்கள் வாழ்கிறோம். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, கொஞ்சம் அல் குர்ஆனை மாத்திரம் உதாரணமாக நாங்கள் எடுத்து பார்ப்போம். எந்த அளவு தூரம் இந்த பொருளாதாரத்தை பற்றி அது பேசியிருக்கிறது, தொழுகையை பற்றி பேசியிருப்பது போன்று, உம்ராவை பற்றி பேசியிருப்பது போன்று, திக்ரை பற்றி பேசியிருப்பது போன்று, திலாவத்துல் குர்ஆனை பற்றி பேசியிருப்பது போன்று, தக்குவாவை பற்றி, ஈமானை பற்றி, கியாமத்திலே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசியிருப்பது போன்று, அது குர்ஆன் எந்த அளவு தூரம் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலே பண பரிமாற்றம் தொடர்பாக, வர்த்தகம் தொடர்பாக பேசியிருக்கிறது என்பதனை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல் குர்ஆனிலே இருக்கின்ற மிகவும் நீளமான வசனம் கடன் பற்றியதாக இருக்கிறது. கடனை எப்படி கொடுப்பது எடுப்பது, சூரத்துல் பக்ராவினுடைய 282 வசனம். குர்ஆனிலே வருகின்ற இன்னொரு வசனத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால், சூரத்துல் பக்ராவினுடைய 279 வசனத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால், வட்டி எடுப்பவர்கள் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் எதிராக யுத்த பிரகடனம் செய்வதற்கு தயாராக இருக்கட்டும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். எனவே கடனை பற்றி பேசுகின்ற வசனம் தான் மிகவும் நீண்ட வசனம் குர்ஆனிலே. வட்டி என்பது ஒரு பொருளாதார நடவடிக்கை, மோசமான ஹராமான நடவடிக்கை. அதனை பற்றி பேசுகின்ற பொழுது அந்த வட்டி எடுப்பவன் கொடுப்பவன் அல்லாஹு தாலாவுக்கு எதிராக, ரசூல் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு, ஆயுதமேந்தி போராடுவதற்கு அவன் தயாராக இருக்கிறான் என்ற கருத்தை, அப்படிப்பட்ட மோசமான ஒருவன் என்ற கருத்தை அந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லியிருக்கிறது. தொழுகையை பற்றி சொல்லப்படுகின்ற சுமார் 26 இடங்களிலே ஜக்காத்தை பற்றி பேசியிருக்கிறது குர்ஆனிலே. நாங்கள் பார்க்கிறோம், வாரிசுரிமை சட்டத்தை யார் அமுல் நடத்தாமல் இருக்கிறார்களோ அவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள் என்று 4:14 வசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மற்றவர்களுடைய சொத்துக்களை அநியாயமாக உண்பவர்கள் வயிற்றிலே நெருப்பைத்தான் உண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று குர்ஆனிலே சூரத்துல் நிசாவின் 10 வசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஹதீஸை நாங்கள் எடுத்து பார்த்தால், யாரெல்லாம் ஹராமான முறையிலே உழைத்து அதன் மூலமாக தங்களுடைய உடம்பை போஷிக்கிறார்களோ, அந்த ஹராமான உழைப்பின் மூலமாக கிடைத்த உணவை உண்டு கொண்டிருக்கிறார்களோ, அல்லது உடுப்பை அணிந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்று ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவு தூரம் இந்த விஷயம் மிகவும் நுணுக்கமானது இஸ்லாத்தை பொறுத்தவரையில். எனவே எப்படியும் உழைக்கலாம், எப்படியும் பணம் சம்பாதிக்கலாம், எப்படியும் பாதுகாக்கலாம் என்ற அந்த உணர்வு எங்களிடத்திலே ஒரு நாளும் இருக்கக்கூடாது. நாம் மிக கவனமாக இந்த விஷயத்தில் இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், குர்ஆனை ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை, இமாம்களுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது பெரும் பாவங்கள் சம்பந்தமாக அங்கு பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும் பாவங்கள் தொடர்பாக, பெரும் பாவங்களை நாங்கள் பட்டியல் போடுகின்ற பொழுது, பெரும் பாவம் என்றால் மிகவும் அதிகமான காலம் அந்த பாவத்தை செய்தால் நரகத்திலே இருக்க வேண்டி வரும், அல்லாஹு தாலாவுடைய கோப பார்வைக்கு அந்த மனிதன் உட்படுகின்றான், அப்படிப்பட்ட பாவங்களை நாங்கள் கபாயர் என்று சொல்கிறோம், பெரும் பாவங்கள் என்று சொல்கிறோம். இமாம் இப்னு நஹாஸ் அவர்கள் தனது தன்பீஹுல் காஃபிலீன் எனப்படக்கூடிய புத்தகத்திலே பெரும் பாவங்களை 163 பாவங்கள் என்று பட்டியல்படுத்துகிறார்கள். 163 பாவங்கள், அதிலே சுமார் 45 பாவங்கள் பொருளாதார ரீதியாக இடம்பெறக்கூடிய பெரும் பாவங்கள் என்று பட்டியல்படுத்துகிறார்கள். அந்த வகையில் பார்த்தால் 28.8 வீதமான பாவங்கள் பெரும் பாவங்கள், அதுவும் பொருளாதாரத்தோடு தொடர்பான பாவங்கள், வட்டி எடுப்பது, லஞ்சம் கொடுப்பது எடுப்பது, அதே போன்று இந்த அநாதைகளுடைய சொத்துக்களை அபகரிப்பது, இப்படியான பாவங்கள். அதாவது மொத்தமாக 163 பெரும் பாவங்கள் இருக்குமாக இருந்தால் அதிலே 45 பாவங்கள் பெரும் பாவங்களாக, பொருளாதாரத்தோடு தொடர்பான பாவங்களாக இருக்கின்றமையை நாங்கள் பார்க்கின்றோம். உதாரணமாக அவர்கள் சொல்லுகிறார்கள், கடனை திருப்பிச் செலுத்தாமல் இருப்பது ஒரு பெரிய பாவம், வட்டி வாங்குவது எடுப்பது என்பது கொடுப்பது என்பது ஒரு பெரிய பாவம், யத்தீம்களுடைய சொத்துக்களை சாப்பிடுவது, அதாவது எந்த விதமான நியாயமும் இல்லாமல் சாப்பிடுவது என்பது ஒரு பெரிய பாவம், லஞ்சம் எடுப்பது கொடுப்பது என்பது பெரிய பாவம், களவெடுப்பது என்பது ஒரு பெரிய பாவம், அதே போன்று அளவை நிறுவையிலே மோசடி செய்வது என்பது ஒரு பெரிய பாவம், வழிப்பறி கொள்ளையிலே ஈடுபடுவது என்பது, பகக்கொள்ளையிலே ஈடுபடுவது என்பது ஒரு பெரிய பாவம், அதே போன்று போலி நாணயங்களை உற்பத்தி செய்வது என்பது ஒரு பெரிய பாவம், ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பது என்பது ஒரு பெரிய பாவம், அதே போன்று எம்மிடத்திலே வந்து ஒரு தொழிலாளி தொழில் செய்கிறார், அவருக்கு உரிய நேரத்திலே நாங்கள் கூலியை கொடுக்கவில்லை அல்லது உரிய கூலியை கொடுக்கவில்லை, அந்த கூலியை நாங்கள் அபகரித்துக் கொள்கிறோம் என்றால் அது ஒரு பெரிய பாவம் என்று இவ்வாறு பட்டியல்படுத்திக் கொண்டே போகிறார்கள். 45 வகையான பாவங்கள், அவை பெரும்பாவங்கள், அதுவும் பொருளாதார ரீதியாக மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பாவங்களாக அவை காணப்படுகின்றன. இவற்றிலிருந்து நாம் எதனை புரிந்து கொள்கிறோம்? பெரும் பாவங்கள் என்றால், பெரும் பாவங்கள் என்றால் விபச்சாரம் செய்வது மாத்திரமல்ல, மது அருந்துவது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட பாவங்கள், நாம் சொல்லுகின்ற இந்த பாவங்கள் எல்லாம் பொருளாதார ரீதியான திமிரல்களாக காணப்படுகின்றன. அவர்கள் அதே புத்தகத்திலே தன்பீகுல் காஃபிலின் எனப்படக்கூடிய புத்தகத்திலே இமாம் இப்னு நஹாஸ் அவர்கள் சொல்லுகின்ற இன்னொரு கருத்து தான், அவர்கள் சிறிய பாவங்களை பட்டியல்படுத்துகிறார்கள். 88 பாவங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதிலே 27 வீதமான 27 பாவங்கள், அதாவது 88 27 பாவங்கள், சுமாராக 30 வீதமாக அது இருக்கிறது. அவையும் கூட பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட சிறு பாவங்களாக இருக்கின்றன. பெரும்பாவங்களுடைய தரத்தை அவை அடையாவிட்டாலும் பாவங்கள் தான். அது மனிதர்களுடைய உறவை பாதிக்கும், அல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டு வரும், சமூகத்திலே மிகப்பெரிய நெருக்கடிகளை உருவாக்கும், அப்படிப்பட்ட பாவங்கள். 88 பாவங்களிலே 27 பாவங்கள் பொருளாதார ரீதியான முறைகேடுகளோடு தொடர்பான பாவங்களாக காணப்படுகின்றன. உதாரணமாக பதுக்கல் செய்வது, வீண் விரயம் செய்வது. ஒரு சகோதரன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு எதிராக ஒரு வியாபார முயற்சிகளிலே ஈடுபடுவது. அதே போன்று ஒரு வியாபார பண்டத்திலே ஒரு குறைபாடு இருக்கின்ற பொழுது அந்த குறைபாட்டை எங்களுடைய கஸ்டமருக்கு சொல்லாமல் அந்த பொருளை விற்பனை செய்வது என்றெல்லாம் இவற்றை சிறு பாவங்களாக அவர்கள் அடையாளப்படுத்தி, இந்த சிறு பாவங்கள் 88 சிறு பாவங்களிலே 27 விதமான பாவங்கள், 27 பாவங்கள், சுமாராக 30 வீதமான பாவங்கள் சிறு பாவங்கள் என்று அவர்கள் அடையாளப்படுத்துவதை நாம் இங்கு பார்க்கிறோம். எனவே இது எங்களுடைய தியாமத்தின் விமோசனத்தோடு தொடர்பான அம்சம், எங்களுடைய ஈமானை பாதிக்கின்ற அம்சமாக காணப்படுகிறது. நாம் இவற்றை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எமது வாழ்க்கையிலே நாம் சம்பாதிக்கின்ற ஒவ்வொரு ரூபாய், அது வியாபாரத்தின் மூலமாக சம்பாதிக்கலாம், விவசாயத்தின் மூலமாக சம்பாதிக்கலாம், அல்லது கைத்தொழிலின் மூலமாக நாம் சம்பாதிக்கலாம், சேவைகளை மற்றவர்களுக்கு வழங்குவது தொடர்பாக அவற்றிலே விடுபட்டு நாம் எமது இந்த பண்டங்களை நாங்கள் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம், உழைத்துக் கொள்ளலாம். இவற்றை நாங்கள் செய்கின்ற பொழுது நாங்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதனைத்தான் நாம் இங்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறோம். எனவே இந்த பாவங்கள் என்பவை சாதாரணமானவை அல்ல, அதுவும் பொருளாதாரத்தோடு தொடர்பான பாவங்கள் மிகவும் பாரதூரமானவையாக காணப்படுகின்றன. வியாபாரத்துறையிலே இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான சில தவறுகளை, குற்றங்களை, உழைப்பு முயற்சிகளின் பொழுது இடம்பெறக்கூடிய சில முக்கியமான தவறுகளை, குற்றங்களை நாம் இப்போது ஓரளவு சுருக்கமாக நாங்கள் பட்டியல்படுத்துவோம். முதலாவதாக, வியாபாரத்திலே ஈடுபடுகின்ற பொழுது ஒரு வியாபாரி உழைப்பு முயற்சிகளிலே ஈடுபடுகின்ற பொழுது அந்த உழைப்பு ஆளி கட்டாயமாக கவனத்திலே கொள்ள வேண்டியது நம்பிக்கை நாணயமாக நடக்க வேண்டும். எங்களிடத்திலே வருகின்ற ஒரு கஸ்டமர், எங்களிடத்திலே ஒருவர் வருகிறார், அவர் பொருட்களை வாங்க வருகிறார், அல்லது ஒரு லாயரிடத்திலே ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு ஒருவர் வருகிறார், அவரை எப்படியாவது அவரை அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிப்பதற்கு, அவருடைய பிரச்சனை நியாயமானதாக இருக்கும். அந்த நேரத்திலே அவருக்கு ஒரு சேவையை ஒரு லாயர் வழங்குகின்ற பொழுது, ஒரு வைத்தியரிடத்திலே ஒரு நோயாளி வருகின்ற பொழுது அங்கு சேவையை வழங்குகின்ற பொழுது, இப்படி எல்லா சந்தர்ப்பங்களிலும் நம்பிக்கை நாணயமாக நடந்து கொள்வது, அந்த மனிதனுக்கு விசுவாசமாக நடந்து கொள்வது, அந்த மனிதனை ஏமாற்றாமல் இருப்பது ஒரு முஸ்லிம் உழைப்பாளியினுடைய பணத்தை உழைத்துக் கொள்கின்ற பொழுது அவருடைய கட்டாயமான கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் எங்களிடத்திலே ஒரு பொருளை கொள்வனவு செய்வதற்காக வருகின்ற ஒரு வாடிக்கையாளர் எங்களை நம்பித்தான் வருகிறார். நாம் விற்பனை செய்கின்ற அந்த பொருளில் பொருள் வந்து போலியானதாக இல்லை என்று நம்பிக்கொண்டு வருகிறார், அது கலப்படம் இல்லாதது என்று நம்பிக்கொண்டு வருகிறார், தரமானது என்று நம்பிக்கொண்டு வருகிறார். இது ஒரு வியாபாரியை பொறுத்தவரையிலே. ஒரு வைத்தியரை பொறுத்தவரையிலும் ஒரு நோயாளி ஒரு வைத்தியருக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த வைத்தியர் தன்னுடைய வைத்திய அறிவை மிக கவனமாக அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த நோயாளியை மிகச் சரியாக விசாரித்து உரிய மருந்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் தான் வருகிறார். ஒரு லாயரிடத்திலே வரக்கூடிய ஒரு பிரச்சனையிலே அகப்பட்டிருக்கின்ற ஒருவர் வருகின்ற பொழுது தான் அநீதிக்கு உட்பட்டிருக்கின்ற பொழுது அந்த அநீதியை மிகச் சரியாக இந்த லாயர் செவிமடுக்க வேண்டும், அதே போன்று அவருடைய பிரச்சனைக்கு சரியான தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மிகவும் நம்பிக்கை நாணயமாகத்தான் அவருக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார். எனவே அவருடைய அந்த நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டும். ஒரு ஹோட்டலுக்கு ஒருவர் சாப்பிடுவதற்காக வருகின்ற பொழுது அங்கு அவர் விசாரித்துக் கொண்டிருக்க மாட்டார், இந்த உணவு இல்லை ஏதாவது நஞ்சு கலக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது நீங்கள் அந்த மாவை பிணைந்து வைத்திருந்த சந்தர்ப்பத்திலே அங்கு எலி வந்து அதனை மூச்சு விட்டு கொண்டு போனதா, அல்லது அங்கு பல்லி விழுந்ததா என்றெல்லாம் அவர் கேட்பதில்லை. காரணம், அவர் அந்த அந்த இடத்துக்கு வருகின்ற பொழுது அவர் நம்பித்தான் வருகிறார். எனவே வாழ்க்கை என்பது நம்பிக்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்பிக்கைக்கு துரோகம் செய்யப்படுகின்ற பொழுது அது பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுகிறது. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரிகளை பற்றி சொல்கின்ற பொழுது, அத்தாஜிரு அல் அமீனு சதூக் அல் முஸ்லிம் மா ஷுஹதா அய்யாம் அல் கியாமா, அதாவது உண்மை பேசக்கூடிய முஸ்லிம் வியாபாரியை பொறுத்தவரையில் அவர் நாளை மறுமையிலே நபிமார்களோடு, ஷஹீதுகளோடு, நல்லடியார்களோடு எழுப்பப்படுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆனால் இன்னும் ஒரு தடவை அவர்கள் சொன்னார்கள், இன்ன துஜார ஹுமுல் ஃபுஜார், வியாபாரிகள் தான் பாவிகள் என்று சொன்னார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹு தஆலா வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கின்றானே, அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி வியாபாரிகள் இந்த பாவிகளாக இருக்க முடியும் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இன்னஹும் யகூலூன ஃபயக்ரிபூன் வயஹ்லிஃபூன வயஸ்மூன், அவர்கள் பேசுவார்கள் ஆனால் பொய் பேசுவார்கள். அவர்கள் அந்த வியாபார பண்டத்திலே இல்லாத சில பண்புகளை சொல்லி சத்தியம் செய்வார்கள், எனவே அதன் மூலமாக அவர்கள் பாவிகளாக மாறுகிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே சொல்லி, அடிப்படையில் வியாபாரம் செய்வது என்பது அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளத்தக்கது, வரவேற்கத்தக்கது, கட்டாயமானது. ஆனால் அந்த வியாபாரம் பொய் இல்லாததாக, ஏமாற்றில்லாததாக, கலப்படம் இல்லாததாக கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முனாஃபிக்கை பொறுத்தவரையில், நயவஞ்சகனை பொறுத்தவரையில் அவனுக்கு சில அடையாளங்கள் காணப்படுகின்றன. அந்த அடையாளங்களிலே ஒன்று, அவன் பேசினால் பொய் பேசுவான், நம்பினால் துரோகம் செய்வான், அதே நேரத்தில் அவன் வாக்குறுதி அளித்தால் மீறிக்கொள்வான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் வியாபாரத்தோடு சம்பந்தப்படுகிறது. நாங்கள் அதிலே மிக கவனமாக நடந்து கொள்ளாமல் அந்த வியாபாரத்தை செய்தால் அது ஹராமான வியாபாரம். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் ஹராமானது. அந்த லாபத்தை எடுத்து நாங்கள் சாப்பிட்டால் அல்லது உடுப்புடுத்தால் அல்லது எதுதான் நற்காரியங்கள் செய்தாலும் கூட அது அது ஹராமாக இருக்கும், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே இந்த நம்பிக்கை நாணயம் என்பது முக்கியமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மதீனாவினுடைய சந்தையால் நடந்து செல்கிறார்கள். அங்கு ஒரு தானிய குவியல் இல்லை ஒருவர் விற்பனைக்காக வைத்திருப்பதை அவர்கள் கண்டார்கள். அதற்குள் கையை போட்டு பார்த்த பொழுது வெளிப்பகுதி காய்ந்ததாக இருக்கிறது, உள்பகுதி நனைந்ததாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹஷ்ஷனா ஃபலைஸ மின்னா, யார் ஏமாற்றுகிறாரோ எங்களை, அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னார்கள். எனவே ஏமாற்றுவது, மக்களுக்கு துரோகம் செய்வது என்பது முஸ்லிம் சமூகத்திலிருந்தே ஒரு மனிதனை வெளியே கொண்டு போய்விடும் என்பதை கருத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இது முதலாவது விஷயம், நம்பிக்கை நாணயமாக நடக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான முதலாவது விஷயம். இரண்டாவது, எமது பண்டங்களை நாங்கள் விற்பனை செய்கின்ற பொழுது நாங்கள் பொய்யான வர்ணனைகளை சொல்லி அந்த பண்டத்தை விற்பனை செய்யக்கூடாது. உங்களுக்கு தெரியும், சிலர் இருக்கிறார்கள் வல்லாஹி என்று சொல்வார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக என்று சொல்லி தங்களுடைய பண்டத்தை அவர்கள் விற்பார்கள். ஆனால் அவ்வாறு சத்தியம் செய்கின்ற பொழுது அவர்கள் சத்தியம் செய்கின்ற விடயம் பொய்யானதாக இருக்கும் சில நேரங்களில். எனவே அவர்கள் செய்கின்ற அந்த சத்தியம் சாதாரணமான ஒரு குற்றம் அல்ல என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று வகையான மனிதர்களிடத்திலே அல்லாஹு தஆலா அல்லாஹு தஆலா பேசவும் மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களை தூய்மையாக்கி சுவர்க்கத்திலே நுழைவிக்கவும் மாட்டான், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனைகளை தான் தருவான். அவர்களிலே ஒருவன் பொய் சத்தியத்தின் மூலமாக தனது வாணிப பொருளை பெருக்கிக் கொள்வன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பில் ஹலிஃபில் காதி, பொய்யான வர்ணனை, சில நேரங்களில் அது இந்தியாவில் செய்யப்பட்டது என்று சொல்லப்படும், ஆனால் அது இலங்கையில் செய்யப்பட்டதாக இருக்கும், அது இந்தோனேஷியாவில் செய்யப்பட்டது என்று அங்கு லேபிள் குத்தப்பட்டிருக்கும், ஆனால் உண்மையில் அது செய்யப்பட்டது இலங்கையிலாக இருக்கும் என்றால், நிச்சயமாக எங்களுடைய வாடிக்கையாளர்களை நாங்கள் ஏமாற்றுகிறோம். அப்படி ஏமாற்றி நாங்கள் அந்த கொடுக்கல் வாங்கலை செய்தால் மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலையை நாளை மறுமையிலே சந்திக்க வேண்டி வரும். அதுதான் நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா எங்களோடு பேச மாட்டான், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எங்களை பார்க்க மாட்டான், எங்களை தூய்மையாக்கி எங்களை சுவர்க்கத்திலே நுழைவிக்க மாட்டான், அதே நேரம் துன்புறுத்தும் வேதனையை அவன் எங்களுக்கு தருவான், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ஹதீஸ், அதாவது இப்படி பொய் சத்தியத்தின் மூலமாக தங்களுடைய வாணிப பொருளை பெருக்கிக் கொள்பவர்கள் இப்படியான தண்டனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டி வரும் என்ற இந்த ஹதீஸ் சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு ஹதீஸையும் இதனோடு தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நாட்டுப்புறத்து அரபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், பெரும் பாவங்கள் பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைப்பது, பின்னர் எது, தாய் தகப்பனுடைய மனதை நோவடித்து அவர்களுடைய உரிமைகளை கொடுக்காமல் இருப்பது, ஒக்கூக்குல் வாலிதைன், அதற்கு பிறகு எது என்று கேட்கிறார்கள். அல் யமீனுல் கமூஸ், அதாவது யமீனுல் கமூஸ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது பெரும்பாவமாக அல் யமீனுல் கமூஸ் என்பதை சொல்கிறார்கள். அதே நேரம் குல்து வமல் யமீனு அல் கமூஸ், அந்த நாட்டுப்புறத்தை அரபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல் யமீனுல் கமூஸ் என்றால் என்ன? قال الذي يقتطع مال امرئ مسلم هو فيها كاذب. அதாவது ஒரு முஸ்லிமுடைய சொத்தை ஒருவர் எடுத்துக்கொள்கிறார், பொய் சொல்லி எடுத்துக்கொள்கிறார் என்றால், அதாவது பொய்யைத்தான் அவர் தன்னுடைய ஊடகமாக பயன்படுத்துகிறார். பேசுகின்ற பொழுது அந்த கொடுக்கல் வாங்கல் முயற்சியிலே அவர் ஒரு பொய்யை அதற்கு சேர்த்துக் கொள்கிறார் என்றால், அப்படிப்பட்டவர் ஒரு பெரும் பாவத்தை செய்கிறார் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அந்த வகையில் இந்த பொருட்களுக்கு பிழையான வர்ணனைகளை கொடுத்து, அந்த பொருளுக்கு இல்லாத வர்ணனைகளை கொடுத்து அந்த பொருளை விற்பனை செய்வது என்பது ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது. அதுக்குத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் யமீனுல் கமூஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். யமீனுல் கமூஸ் என்றால் ஒரு மனிதனை நரகத்தில் அமிழ்த்தி எடுக்கக்கூடிய பாவம் என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது. உழைப்பு முயற்சிகளை பொறுத்தவரையில் இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான இன்னும் ஒரு தவறு தான் லஞ்சம் கொடுப்பதும் எடுப்பதுமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே லா தாக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில் வ துதுலு பிஹா இலல் ஹுக்காம் லிதாக்குலு அம்வாலன் நாஸ் பில் இஸ்மி வ அன்தும் தஅலமூன். நீங்கள் உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய சொத்துக்களை அநியாயமான முறையில், அசத்தியமான முறையிலே நீங்கள் சாப்பிட வேண்டாம். நீங்கள் அவ்வாறு அந்த சொத்துக்களை எடுத்துக்கொண்டு போய் அதிகாரிகளிடத்திலே நீங்கள் கொடுக்கிறீர்கள். அவ்வாறு கொடுப்பதற்கான காரணம் என்னவென்றால், லித்தகுலு அம்வாலன் நாசி பில் இஸ்ம், மக்களுடைய சொத்துக்களை பாவமான முறையிலே விழுங்கிக் கொள்வதுதான் நீங்கள் அவ்வாறு செய்வதற்கான காரணம் என்று ரசூல் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு மனிதன் தன்னுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு போய் சில காரியங்களை சாதிப்பதற்காக வேண்டி மேலதிகாரிகளுக்கு, ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கிறான், லஞ்சமாக கொடுக்கிறான். பிரைபரி என்று நாங்கள் சொல்வோம், கையூட்டு என்று நாங்கள் சொல்கிறோம். கொடுப்பதன் மூலமாக தன்னுடைய காரியம் ஒன்றை அவன் சாதிக்க விரும்புகின்றான். அதனால் உண்மையில் பாதிக்கப்படுபவர்கள் யார் என்றால் பொதுமக்கள் தான் என்றால், நிச்சயமாக அப்படிப்பட்ட சம்பாத்தியத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅனல்லாஹு ராஷி வல் முர்தஷி, லஞ்சம் எடுப்பவனையும் லஞ்சம் கொடுப்பவனையும் அல்லாஹு தஆலா சபித்திருக்கிறான் என்று ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவுடைய சாபம் கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் பாவமாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த லஞ்சம் கொடுப்பதும் எடுப்பதும் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு ஒரு பொருளாதாரத்தை ஸ்திரமற்றதாக மாற்றும், நம்பிக்கை நாணயத்தை இழக்க செய்யும், அங்கிருக்கின்ற மக்கள் விரக்தி அடைவார்கள், எப்போதும் பின்கதவால் தான் சாதிக்க வேண்டும் என்ற உணர்வு அந்த சமூகத்திலே பரவிவிடும். எனவே இந்த தவறு ஒரு பயங்கரமானது என்ற கருத்தை நாங்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் விளங்கிக் கொள்கிறோம். இரண்டாவதாக, அடுத்ததாக நாம் பார்க்கின்ற மிக முக்கியமான விஷயம்தான் வட்டி எடுப்பதும் கொடுப்பதுமாக இருக்கிறது. வட்டி எடுப்பது கொடுப்பது என்று வருகின்ற பொழுது அது அல்லாஹு தஆலாவுடைய சாபத்துக்கு உள்ளாகியது என்ற கருத்தை குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற கருத்தை நாங்கள் ஏற்கனவே பார்த்து விட்டோம். யார் வட்டி எடுக்கிறார்களோ அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அல்லாஹு தஆலாவோடும் ரசூலோடும் யுத்தம் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கட்டும் என்று குர்ஆன் சொல்லுகின்ற அதே நேரத்திலே பெரும் பாவங்களில் ஒன்றாக மூபிகாத் கபாயிர்களில் ஒன்றாக இஸ்லாத்திலே இந்த வட்டி எடுப்பதும் கொடுப்பதும் காணப்படுகிறது. எனவே வட்டி என்பது இன்று உலகத்தை ஆட்டி படைக்கின்ற மிக பயங்கரமான ஒரு குற்றமாக இருக்கிறது. அதிலே ஒரு சதத்தையேனும் நாம் எமது கொடுக்கல் வாங்கலிலே கலந்து கொள்ளக்கூடாது, மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கிறது. லஅன அல்லாஹு ஆக்கிலர் ரிபா வ மூக்கிலஹு வ காதிபஹு வ ஷாஹிதைஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வட்டி சாப்பிடுபவனையும் வட்டி சாப்பிட வைப்பவனையும் அதற்காக வேண்டி கணக்கு எழுதுபவனையும் அதற்காக வேண்டி சாட்சியாக இருக்கின்ற இரண்டு சாட்சிகளையும் அல்லாஹு தாலா சபித்திருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரம ரிபா. அல்லாஹு தாலா வியாபார கொடுக்கல் வாங்கல்களை ஆகுமாக்கி இருக்கிறான், ஆனாலும் ரிபா எனப்படக்கூடிய இந்த வட்டியை அல்லாஹு தாலா ஹராமாக்கி இருக்கிறான் என்று இங்கு அல்லாஹு தாலா குர்ஆனிலே தெளிவாகவே சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த வட்டி என்பது நாங்கள் இதுவரைக்கும் பல விஷயங்களை பார்த்திருக்கிறோம். வட்டியோடு சம்பந்தப்படக்கூடாது, லஞ்சத்தோடு சம்பந்தப்படக்கூடாது, பொய் சத்தியம் செய்து வியாபார பண்டங்களை விற்கக்கூடாது, நம்பிக்கை நாணயமாகத்தான் எப்போதும் நடக்க வேண்டும் என்ற இந்த கருத்துக்களை நாங்கள் இங்கு பார்க்கின்றோம். அது மாத்திரமன்று, மிக முக்கியமான இன்னும் ஒரு குற்றம் வியாபாரத்துறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த அளவை நிறுவையிலே மோசடி செய்வது என்பதாக இருக்கிறது. அல்லாஹு தாலா குர்ஆனிலே ஒரு தனியான சூறாவையே இதனை பற்றி இறக்கி அந்த சூறாவின் ஆரம்பத்தில் அந்த சூறாவுக்கு அந்த பெயரை வைத்திருக்கிறான், அல் முத்தஃபிஃபூன், அளவை நிறுவையிலே மோசடி செய்பவர்கள் என்று அந்த சூறாவுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சூறாவிலே அல்லாஹு தாலா சொல்லுவது என்ன? வைலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையிலே மோசடி செய்பவர்களுக்கு வைல் எனப்படக்கூடிய நரகத்தில் இருக்கின்ற விசேடமான ஒரு மிக மோசமான ஒரு ஆறுதான் பரிசாக வழங்கப்படும் என்று சொல்கிறான். நரகவாதிகளுடைய உடம்பிலிருந்து வெளிப்படக்கூடிய சீழாக இருக்கலாம், இரத்தமாக இருக்கலாம், இவற்றால் ஓடக்கூடிய ஒரு ஓடை, அந்த ஓடைதான் அவர்களுக்கு வழங்கப்படும். சாதாரணமான குற்றம் அல்ல. அல்லதீன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மக்களிடமிருந்து பொருட்களை வாங்குகின்ற பொழுது நிரப்பமாக, அதாவது கொஞ்சம் பாரத்தை கூட்டி வாங்கிக் கொள்வார்கள். மக்களுக்கு பொருட்களை விற்கின்ற பொழுது அவர்கள் குறைத்துத்தான் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட அளவை நிறுவையிலே மோசடி செய்யக்கூடியவர்களுக்குத்தான் வைலனப்படக்கூடிய நாசம் அல்லது இப்படிப்பட்ட நரகத்தின் விசேடமான அந்த அசிங்கமான ஓடை வழங்கப்படும் என்ற கருத்தை அந்த குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தெளிவாகவே சொல்லி காட்டுகின்றான். உங்களுக்கு தெரியும், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வியாபாரியாக இருந்தார்கள். அவர்களை அல்லாஹு தஆலா அவர்களுடைய சமூகத்துக்கு அனுப்பிய சந்தர்ப்பத்திலே முதலாவது ஏகத்துவ பிரச்சாரத்திலே அவர்கள் ஈடுபட்டு, இரண்டாவதாக அல்லாவை மாத்திரமே வணங்குங்கள் என்று சொல்லி எனவே ஈமானை பற்றி வலியுறுத்தினார்கள், ஐபாதத்தை பற்றி வலியுறுத்தினார்கள். மூன்றாவதாக அவர்கள் அந்த பிரதேசத்திலே இடம்பெற்ற இந்த வியாபார கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்ட, அதாவது சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு குற்றத்தை தான் அவர்கள் எதிர்ப்பதற்காக வேண்டி அவர்கள் வந்தார்கள். வலா தபுஹசு நாச அஷியாஹும், மனிதர்களுடைய பொருட்களுடைய விஷயத்திலே நீங்கள் குறைத்து கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அளவை நிறுவையிலே நீங்கள் மோசடி செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். எனவே ஒரு தனியான ஒரு நபியே அதற்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அது ஒரு சாதாரணமான குற்றமாக இருக்க முடியாது என்பதனைத்தான் நான் இங்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், நீங்கள் சாப்பிடுங்கள், உங்களுக்கு நாங்கள் தந்த நல்லவற்றிலிருந்து சாப்பிடுங்கள். அப்படியாக இருந்தால் தையீபாத் எனப்படக்கூடிய நல்லவைகளும் இருக்கின்றன, ஹபாயிஸ் எனப்படக்கூடிய மோசமானவைகளும் இருக்கின்றன. மோசமானவை என்றால் என்ன? சாப்பிடுவதற்கு ஹராமாக்கப்பட்டவை. அது பன்றி இறைச்சியாக இருக்கலாம், மது குடிப்பதாக இருக்கலாம், அல்லது இது போன்ற தவிர்க்கப்பட வேண்டிய அம்சங்களாக இருக்கலாம். மாத்திரமல்ல, வட்டியாக இருக்கலாம், லஞ்சமாக இருக்கலாம், இவற்றிலிருந்து கிடைத்திருக்கின்ற வருமானங்களையும் நாம் கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் என்பதனைத்தான் இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே சாப்பிடுகின்ற பொழுதும் நல்லவற்றிலிருந்து சாப்பிட வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகூ மின் தய்யிபாத்தி மா கஸபத்தும், நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்து நல்லவற்றிலிருந்துதான் நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்று சொல்கிறான். எனவே சாப்பிடுவதும் நாங்கள் அனுபவிப்பதும் ஹலாலான முறையில் கிடைத்த சம்பாத்தியத்தின் மூலமாக கிடைத்த வருமானத்திலிருந்து தான் அனுபவிக்க முடியும். செலவழிப்பதாக இருந்தாலும் நாங்கள் அப்படி அனுமதிக்கத்தக்க ஆகுமான வழிகளில் கிடைத்த அந்த வருமானத்தின் மூலமாகத்தான் செலவழிக்கவும் வேண்டி இருக்கும். வியாபார கொடுக்கல் வாங்கல்களிலே அல்லது உழைப்பு முயற்சிகளிலே ஈடுபடுகின்ற பொழுது நாங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு விஷயம்தான், ஹராமான பொருட்களை நாங்கள் அனுபவிப்பது எப்படி ஹராமோ அதே போன்றுதான் மற்றவர்களுக்கு அவற்றை விற்பதும் ஹராமாக காணப்படும். உதாரணமாக பன்றி இறைச்சியை நாங்கள் சாப்பிடுவது ஹராம் என்பது போலவே அதனை மற்றவர்களுக்கு விற்பதும் ஹராமாக இருக்கும். மது குடிப்பது ஹராமாக இருக்கிறது என்பது போலவே அதனை மற்றவர்களுக்கு விற்பதும் ஹராமாக இருக்கும். இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக சொல்ல வேண்டிய இன்னும் ஒரு வியாபார கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது, அதுதான் போதை வஸ்துக்களை கொள்வனவு செய்வதும் விற்பதும், சிகரெட்டை கொள்வனவு செய்வதும் அதனை விற்பதும், அதற்காக வேண்டி உடந்தையாக இருப்பதும். இவை அனைத்தும் சுத்தமான ஹராம்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நவீன கால இஸ்லாமிய அறிஞர்கள் புகைத்தலை, குறிப்பாக இந்த சிகரெட் குடிப்பதை அவர்கள் மோசமான ஒரு பாவமாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் மக்ரூஹ் என்ற நிலையிலிருந்து ஹராம் என்ற நிலைக்கு போயிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த சிகரெட் என்பது ஒரு மனிதனை அழித்துவிடும், அவனுடைய பொருளாதாரத்தை நாசமாக்கிவிடும், அதே போன்று அவனுக்கு மிக அதிகமான நோய்களை கொண்டு வரும் என்ற பல காரணங்களால் அவர்கள் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். எனவே நாம் இந்த புகைத்தலில் ஈடுபடுவது ஹராம் என்பது போலவே அந்த புகைத்தலை, புகைத்தலுக்கு காரணமாக அமைகின்ற அந்த சிகரெட்டாக இருக்கலாம், பீடியாக இருக்கலாம், சுருட்டாக இருக்கலாம், இவற்றை கொள்வனவு செய்வதும் விற்பதும் அதற்கு உடந்தையாக இருப்பதும் அனைத்தும் ஹராமாக இருக்கிறது. ஏனென்றால் மதுவை குடிப்பது மாத்திரமல்ல ஹராம், விற்பதும் ஹராம், அதற்காக வேண்டி உடந்தையாக இருப்பதும் ஹராம், அதற்கு வாகனத்தை கொடுப்பதும் ஹராம், அதற்காக வேண்டி கணக்கு எழுதுவதும் ஹராம், அதற்காக வேண்டி எமது கட்டடங்களை வாடகைக்கு கொடுப்பதும் ஹராமாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட விஷயங்களை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆல்கஹோலாக இருக்கலாம், ட்ரக்ஸுகளாக இருக்கலாம், டுபேக்கோவாக இருக்கலாம், அதே போன்று போனோகிராஃபி எனப்படுகின்ற ஆபாசமான போட்டோக்களை கொண்ட சஞ்சிகைகளை விற்பனை செய்வது, அதே போன்று ஆபாசமான காட்சிகளை உள்ளடக்கிய ஃபில்ம்ஸுகளை தயாரிப்பது அல்லது அவற்றை விற்பனை செய்வது, அவற்றுக்கு வரவேற்பை ஏற்படுத்தி கொடுப்பது, இவை அனைத்தும் ஹராமாகத்தான் இருக்க முடியும். சூது விளையாடுவது ஹராமாக இருப்பது போலவே சூதுக்காக வேண்டி ஒத்துழைப்பாக இருப்பதும் மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மிக தெளிவாக இந்த கருத்தை எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், லஅன அல்லாஹுல் ஹம்ர வ ஷாரிபஹா, அல்லாஹு தஆலா மதுவை லஅனத்து செய்திருக்கிறான், சபித்திருக்கிறான். அதனை குடிப்பவர், அதனை மற்றவர்களுக்கு புகட்டுபவர், அதனை விற்பவர், அதனை விற்பதற்காக கொண்டு வருபவர், அதனை பிழிபவர், பிழியும்படி கேட்டுக்கொள்பவர், அதனை சுமந்து செல்பவர், யாரிடத்திலே சுமந்து செல்லப்படுகிறதோ இவர்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா லஅனத்து செய்திருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் சுனன் அபி தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி செல்கிறார், தெளிவாகவே அந்த பொருளை அவர் பாவத்திற்காக வந்தான் பாவிக்கிறார் என்று தெரிஞ்சால் நாம் நிச்சயமாக அந்த பொருளை அவருக்கு விற்கக்கூடாது. ஒருவர் எங்களிடத்திலே இருந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை எடுத்து சென்று அதன் மூலமாக சமூகத்திலே ஒரு பயங்கரமான ஒரு விளைவு ஏற்படும் என்று கண்டால் நாம் அதனை நிச்சயமாக தவிர்க்க வேண்டியிருக்கும். அது ஒரு பாவத்திற்கு நாம் உடந்தையானதாக இருக்கும் என்பதனால் அதனை நாங்கள் கட்டாயமாக நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இன்னும் ஒரு குற்றம் இடம்பெறுகிறது, அதுதான் பதுக்கல் என்பதாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஹ்தகிரு மல்ஊன், பதுக்குபவன் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உள்ளாக இருக்கின்றான். மன் இஹ்தகர ஃபஹுவ காத்திர், யார் பதுக்கலிலே ஈடுபடுகின்றானோ அந்த மனிதன் தவறு செய்து விட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு இடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். உண்மையில் பதுக்கல் என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட பொருள் தட்டுப்பாடாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த பொருளை மிக அதிகமாக களஞ்சியப்படுத்துகிறார் ஒருவர். ஏன் களஞ்சியப்படுத்துகிறார் என்றால் கொஞ்ச காலம் போனதற்கு பின்னால் அதனுடைய விலை அதிகரிக்கும், எனவே நான் கொள்ளை லாபம் அடையலாம். அந்த அப்படியான மிகவும் தட்டுப்பாடான ஒரு கட்டம் ஏற்படுகின்ற பொழுது என்னுடைய பொருளை வெளியே சந்தைக்கு கொண்டு போய் நான் முடிக்கலாம் அல்லது விற்கலாம், லாபம் அடையலாம் என்று அவர் நினைத்தால் அதுவும் ஒரு பெரிய தவறு. அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடுபவர் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உள்ளாகுவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, ஒரு முடிவுக்கு நாங்கள் வருகிறோம். வியாபாரம் என்று வருகின்ற பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய வயிற்றை நிரப்புவதற்கும், தன்னுடைய நலன்களை பெருக்குவதற்கும், தன்னை சூழ இருக்கின்ற குடும்பத்தாருடைய வசதிகளை பெருக்குவதற்குமாக மாத்திரம் செய்யப்படுகின்ற ஒரு காரியம் அல்ல. அது வியாபாரமாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், சேவைகளை வழங்குவதாக இருக்கலாம். இதன் மூலமாக மற்ற மனிதர்களுக்கும் உச்ச பயன் கிட்ட வேண்டும். அல் மசாலிஹுல் ஆம்மா எனப்படுகின்ற மற்றவர்களுக்கு நலன் கிட்ட வேண்டும். நான் உழைப்பது என்பது ஒரு 50% தான், இன்னொரு 50% சமூக நலன், சேவைகளை உச்சகட்டமாக வழங்குவது, மனித சமுதாயத்தின் உயர்ச்சிக்கு பங்களிப்பு செய்வது, நல்ல நுகர்ச்சிக்கு வழிவகுப்பது. அவர்கள் திருப்தி அடைய வேண்டும், அவர்கள் அதன் மூலமாக பயனடைய வேண்டும், அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்ற உள் ரங்கமும் காணப்பட வேண்டியிருக்கிறது. எமது முன்னோர்களை பற்றி சொல்வார்கள். எமது முன்னோர்கள் எப்படி இருந்தார்களாம்? அவர்கள் ஒரு கடையிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தேவையான அளவு வியாபாரம் அவர்களுக்கு நடைபெற்று விட்டால் அவர்கள் தங்களுடைய கடையை மூடிவிட்டு போய்விடுவார்களாம். காரணம், பக்கத்து கடையில் இருக்கின்றவருக்கும் அதன் மூலமாக வியாபாரம் நடக்கட்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பிலே. சுபஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு விரிந்த மனது என்று சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு தூரம் அது அப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலே இந்த துனியாவுடைய ஆசை இருக்கவில்லை என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த துனியாவுடைய ஆசை, பேராசை, உலகத்தின் மீதான மோகம் அதிகரித்து இருப்பது என்பதுதான் இன்றைய முதலாளித்துவ பொருளாதாரத்தின் மிக மோசமான பக்கமாக இருக்கிறது. அதனால் தான் கலப்படம், அதனால் தான் வட்டி, அதனால் தான் லஞ்சம், அதனால் தான் பொய், புரட்டு, ஏமாற்று, இவை அனைத்துக்கும் பின்னணியாக இருப்பது ஈமானிலே இருக்கின்ற பலஹீனம். நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா என்னை விசாரிக்க இருக்கிறான் என்ற அந்த உணர்வு என்னை பொறுத்தவரையில் மிக மோசமாக அது பாதிக்கும் என்ற அந்த நிலையிலிருந்து அவர்களை அது காப்பாற்றவில்லை. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் தான் வியாபாரம் செய்கின்ற பொழுதும் அல்லது கொள்வனவு செய்கின்ற பொழுதெல்லாம் மிகவும் நிதானமாக, கவனமாக, மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தாத விதத்தில் உச்சகட்டமாக அவர்களுக்கு சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவற்றிலே அவர் ஈடுபட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன் சம்ஹன் இதா பாஅ வ இதா இஷ்தரா வ இதா கத்தலா. கொள்முதல் செய்வதிலும், விற்பனை செய்வதிலும், கடனை கோருவதிலும் மென்மையுடன் நட்புடனும் நடந்து கொள்ளும் மனிதர் மீது அல்லாஹு தஆலா அருளை பொழிவானாக. அதாவது ஒரு மனிதன் கொள்வனவு செய்கிறான், அல்லது ஒரு பொருளை விற்பனை செய்கிறான், அல்லது தான் கொடுத்த கடனை மற்றவர்களிடமிருந்து கேட்கிறான், இப்படியான சந்தர்ப்பங்களில் எல்லாம் மென்மையோடு நடந்து கொள்ள வேண்டும், விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும், தாராள மனப்பாங்கோடு நடந்து கொள்ள வேண்டும், சுயநலனாக நடந்து கொள்ளக்கூடாது, பொது நலனை கவனத்திலே கொள்ள வேண்டும். மற்றவர்கள் என்ன கேடு கட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய சொத்தை நான் உழைத்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய வயிற்றை நிரப்ப வேண்டும், என்னுடைய வீட்டை கட்டியாக வேண்டும் என்ற அந்த கொடூரமான சுயநலமான முட்கள் நிறைந்த அந்த உள்ளத்தை கொண்ட மனிதர்களாக நாங்கள் ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு முஸ்லீம் வியாபாரம் செய்வதற்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத, மறுமையிலே நம்பிக்கை இல்லாத, அல்லாஹு தஆலாவுடைய அந்த விசாரணை மீது நம்பிக்கையில்லாத ஒருவர் வியாபாரம் செய்வதற்கும் இடையிலே மலைக்கும் மடுவுக்கும் இடையிலான வித்தியாசம் இருக்கிறது. நாம் அனைவரும் இந்த உலகத்திலே மூத்தாக வேண்டியிருக்கிறது. எங்களுக்கென்ற ஒரு மகிஷருடைய மைதானத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு சுவர்க்கம் நரகம் என்ற அந்த ஏற்பாடுகளை எல்லாம் நாங்கள் நம்பி இருக்கிறோம். எனவே வாழ்க்கையில் நாம் சம்பாதிக்கின்ற ஒவ்வொரு ரூபாயும், நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும், நமது உள்ளத்தில் உதயமாகின்ற ஒவ்வொரு செயல்பாடு எண்ணங்கள் தொடர்பாகவும் நாளை மறுமையிலே விசாரணைக்கு உள்ளாக்கப்பட இருக்கிறது என்ற உணர்வோடுதான் இந்த உழைப்பு முயற்சிகளிலே நாங்கள் ஈடுபட வேண்டுமே தவிர, நாம் அப்படி இல்லாமல் இந்த உலகத்தை கட்டி அணைத்துக் கொண்டிருக்க போகிறோம், எல்லாவற்றையும் நாங்கள் எப்படியும் சம்பாதிக்கலாம் என்ற அந்த உணர்வோடு நாங்கள் ஒரு பொழுதும் ஈடுபடக்கூடாது. மிக முக்கியமாக இன்னும் ஒரு தவறு இடம்பெறுகிறது. அதனைத்தான் நாங்கள் அரபிலே அல் பைஉ அலா பைஇ அகீஹி என்று நாங்கள் சொல்வோம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்ன ஒரு ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவர் தம் முஸ்லிம் சகோதரர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இடையில் குறுக்கிட்டு வியாபாரம் செய்ய வேண்டாம், தம் முஸ்லிம் சகோதரர் பெண் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இடையில் குறுக்கிட்டு பெண் பேச வேண்டாம், அந்த சகோதரர் இவருக்கு அனுமதி அளித்தால் தவிர என்று சொன்னார்கள். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யபீஅ ஹாதிருன் லிபாதின் வலா தனாஜஷு வலா யபீஉ ولا يبيع الرجل على بيع اخيه ولا يخطب على خطبه اخيه ولا تسال المراه طلاق اختها لتكفئ ما في انائها என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை இப்படியாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாம் இந்த விடயத்தில் மிக ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னது போன்று நாம் உழைக்கின்ற ஒவ்வொரு ரூபாயும் எங்களுக்கு ஹலாலானதாக இருக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் கவனம் எடுக்க வேண்டியிருக்கிறது. சிலரை நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் தங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களை செய்கின்ற பொழுது ஏதோ அவர்கள் பிறந்திருப்பதே உழைப்பதற்குத்தான் என்ற நிலையில் வாழ்வார்கள். அவர்களுக்கு சுபகுடைய தொழுகை இருக்க மாட்டாது. அவர்கள் ஐங்கால தொழுகையை நிறைவேற்ற மிகவும் பஞ்சப்படுவார்கள். விக்கிரிகளிலே ஈடுபடுவதற்கு நேரம் இருக்க மாட்டாது. ஏன், குடும்ப விவகாரங்களை கூட கவனிப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. பிள்ளைகளுடைய கல்வி ஒழுக்கம் தொடர்பாக அவர்கள் எதனையுமே கவனிப்பதில்லை. சமூக விவகாரங்கள் என்று வருகின்ற பொழுது இதை காத்து கொடுக்க மாட்டார்கள். அதே போன்று ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுக்க மாட்டார்கள். அவர்களுடைய சொத்தை அவர்கள் தான் உழைத்து முழுக்கவும் பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு இருப்பார்கள். இப்படி ஒரு முஸ்லீம் வியாபாரி அல்லது உழைப்பாளி நிச்சயமாக இருக்க மாட்டான். முதலாவது நினைக்க வேண்டும், எனக்கு வந்திருக்கின்ற இந்த சொத்து சுகங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய அமானிதங்கள். அவன் எனக்கு தந்திருக்கின்ற சொத்துக்கள், நான் இதனுடைய ஒரு பராமரிப்பாளனாக இருக்கிறேனே தவிர இது என்னுடையது அல்ல. எனக்கு தரப்பட்ட அமானிதம், இதனை நான் எப்படி எப்படி பெற்றிருக்கிறேன், எப்படி பாதுகாப்பேன், எப்படி செலவழிக்கிறேன் என்பது சம்பந்தமாக எனக்கு நாளை மறுமையிலே விசாரணை இருக்கிறது. இந்த சொத்துக்களை உழைப்பதற்கான மூளையை அல்லாஹு தஆலா எனக்கு தந்தான், அறிவை தந்தான், எனக்கு அதுக்கான திறமையை தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா வளங்களையும் எனக்கு தந்திருப்பது அவன் தான். எனவே என்னுடைய வியாபார கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக சட்டம் இயற்றுவதற்கான முழு அங்கீகாரமும் அவனுக்குத்தான் இருக்கிறது என்ற அந்த உணர்வோடுதான் அந்த வியாபாரத்திலே, அந்த கொடுக்கல் வாங்கல்களிலே, அந்த உழைப்பு முயற்சிகளிலே ஈடுபட வேண்டியிருக்கிறது. ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லா. சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தொழுகையை விட்டும் அல்லாஹு தாலாவை திக்ரு செய்வதை விட்டும் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் அவர்களை ஒரு பொழுதும் பராக்காக்கி விட மாட்டாது என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஹராமான உழைப்பின் பாதகமான விளைவுகளில் ஒன்றுதான் துஆக்கள் அங்கீகரிக்கப்படாமல் போவதாகும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பின்வருமாறு ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டினார்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனு குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்ற மிகவும் ஹலாலானவற்றையே நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அந்த குர்ஆனுடைய வசனத்தை அவர்கள் சொல்லிவிட்டு அவர்கள் ஒரு மனிதனை பற்றி சொன்னார்கள். அந்த மனிதன் நீண்ட பயணத்திலே இருக்கிறான். அந்த பயணத்தை முடித்துவிட்டு அவன் வருகிறான். அவனுடைய தலை வறட்டையானதாக இருக்கிறது, அவனுடைய உடம்பிலே தூசு படிந்ததாக இருக்கிறது. ஆனாலும் அவன் தன்னுடைய இரு கரங்களையும் வானத்தை நோக்கி உயர்த்தி, யா ரப், இரட்சகனே, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அல்லது அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக என்றெல்லாம் அவன் பிரார்த்திக்கிறான். ஆனால் ஃபன்னா இஷ்டஜாபுலஹு, அவனுடைய பாவங்கள் எப்போதுதான் மன்னிக்கப்படும்? காரணம், அவன் உடுத்திருக்கின்ற உடுப்பு ஹராமானது, அவன் சாப்பிட்டிருக்கின்ற சாப்பாடு ஹராமானது, அவனுடைய பானம் ஹராமானது, அவன் முழுக்கவும் போஷிக்கப்பட்டிருப்பது ஹராத்தினால். அப்படி இருக்கின்ற பொழுது அவனுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும், அமல்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வியாக அந்த இடத்திலே எழுப்புவதை நாங்கள் பார்க்கிறோம். இன் அல்லாஹு தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா நல்லவன், அவன் நல்லதை தவிர வேறு எதனையும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிமார்களுக்கு எதனையெல்லாம் கட்டளையிட்டிருக்கின்றானோ, முர்சலீன்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ, அதே கட்டளையைத்தான் தன்னுடைய நல்லடியார்களுக்கும் அல்லாஹு தஆலா கட்டளையிட்டிருக்கிறான். யா ஐயுஹர் ருசுல் குலு மின் தய்யிபாத், நல்லதையே நீங்கள் சாப்பிடுங்கள், சாலிஹானவற்றையே நீங்கள் செய்யுங்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா கட்டளையிட்டிருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நாம் மிகவும் கவலைப்பட வேண்டும். எங்களுடைய துஆக்கள், நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுகிறோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு நோன்பு இருக்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், இப்படியெல்லாம் செய்துவிட்டு எங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அதனை விடவும் பெரிய துரதிர்ஷ்டம் வேறு எதுவாகத்தான் இருக்க முடியும்? அந்த வகையில் எமது துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் எமது உடம்பு உள்ளம் எல்லாமே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எமது ஆடை ஹலாலானதாக இருக்க வேண்டும். நாம் அமர்ந்திருக்கின்ற கதிரை ஹலாலானதாக இருக்க வேண்டும். எல்லாம் ஹலாலாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் இவற்றை சாத்தியப்படுத்த முடியும். உங்களுக்கு தெரியும், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை சொல்லுகிறார்கள், அவர்களிடத்திலே சொல்லப்பட்டது, உங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதாக நாங்கள் கேள்விப்படுகிறோமே, அதற்கு என்ன காரணம் என்று அவர்களிடத்திலே வினவப்பட்டது. அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், மா ரஃபஅத்து இலா ஃபமி லுக்மத்தன் இல்லா வ அனா ஆலிமுன் மின் ஐன மஜீஉஹா வ மின் ஐன கரஜத். நான் என்னுடைய வாயை நோக்கி ஒரு உணவு கவளத்தை எடுத்துக்கொண்டு போகின்ற பொழுதும் அந்த உணவு கவளம் எங்கிருந்து வந்திருக்கிறது, எங்கிருந்து வெளிப்பட்டது என்பதை நான் நன்றாக தெரிந்துதான் வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். எனவே இது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்பதனை எல்லாம் தெரிந்த நிலையில்தான் நான் இப்படி சாப்பிடுகின்றேன் என்று அவர்கள் சொல்லிய அந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், யா சஅத் அத்திப் மத்அமக்கு, உன்னுடைய உணவை நீ நல்லதாக ஹலாலானதாக நீ மாற்றிக்கொள்வாயாக, தக்குன் முஸ்தஜாப தஅவா, நீ பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நிலைக்கு மாறுவாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் எமது இந்த உழைப்பு முயற்சிகள் எல்லாம் ஹலாலாக அமைய வேண்டும் என்ற விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. சிலர் நினைக்கிறார்கள், நாங்கள் ஹலாலான முறை ஹராமான முறையில் பொருள்களை திரட்டி அவற்றை சதக்கா செய்தால் அதற்கு நன்மை இருக்கும் என்று. நிச்சயமாக நன்மை கிடையாது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஜமஅ மாலன் ஹராமன் ثم تصدق به لم يكن له فيه اجر وكان اسرتن عليه. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு ஹராமான பொருளை திரட்டி அதனை சதக்கா செய்கிறார்களோ அவர்களுக்கு அதில் கூலி கிடையாது, அது அவருக்கு பாரமாகத்தான் இருக்க முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுஃபியான் ஃபௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மன் அன்ஃபக்க அல் ஹராம ஃபி தாஅத்தி கமன் தஹர தௌப பில் பௌலி. யார் ஹராமாக திரட்டப்பட்ட ஒரு பொருளை ஒரு அல்லாஹு தாலாவுக்குடைய வழிபாடொன்றிலே செலவழிக்கின்றாரோ அவர் தன்னுடைய உடுப்பை சிறுநீரினால் துப்புரவு செய்தவருக்கு சமனாகுவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உடுப்பை பொறுத்தவரையில் தண்ணீர் தான் அதனை சுத்தப்படுத்தும், அதனை சிறுநீர் சுத்தப்படுத்தாது. கைஃப யுக்பலு மின் ஆக்கிலில் ஹராமி அமலுன் அவ் யுர்ஃபாவு லஹு துஆவு. ஹராத்தை சாப்பிடக்கூடியவனுடைய அமல் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட முடியும், அவனுடைய துஆ எப்படி வானத்தை நோக்கி உயர்த்தப்பட முடியும் என்று அவர்கள் தொடர்ந்தும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எமது வியாபார கொடுக்கல் வாங்கல்கள் உழைப்பு முயற்சிகள் அனைத்தும் ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதிலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. கடைசியாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய இஹ்யா உலூமித்தீன் எனப்படக்கூடிய கிரந்தத்திலே சொல்லியிருக்கின்ற ஒரு கருத்தை இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், பெரும்பாவங்கள் மூன்று வகைப்படும். பெரும்பாவங்கள் மூன்று வகைப்படும். அல் மர்த்தபத்துல் ஊலா, முதலாவது தரத்தில் இருக்கின்ற பெரும்பாவம்தான் அல்லாஹு தாலாவை தெரியாமல் அவனை நிராகரிப்பதாகும். அவனை நிராகரிப்பது முதல் தரத்திலே இருக்கின்ற பெரும்பாவமாக இருக்கிறது. இரண்டாவது பாவம், ஒரு மனிதன் தனக்கே செய்து கொள்கின்ற அநீதி அல்லது பிறருக்கு செய்கின்ற அநீதி உயிர்கள் விஷயத்திலே என்று சொன்னார்கள். அதாவது கொலை செய்வது, மற்றவர்களை கொலை செய்வது என்பது இரண்டாவது தரத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய பாவம் என்று சொன்னார்கள். முதலாவது குஃபுர் என்பது மிகப்பெரிய பாவம் என்றார்கள். இரண்டாவது கத்தல் எனப்படுகின்ற கொலை செய்வது என்பது இரண்டாவது தரத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய பாவம் என்று சொன்னார்கள். மூன்றாவது அவர்கள் சொன்ன விஷயம்தான் இங்கு மிக முக்கியமானது, அல் இஅத்திதாஉ அலல் அம்வால், மற்றவர்களுடைய சொத்துக்களின் மீது அத்துமீறல் செய்வது. மா யசுத்து பாபல் மஆஷ், மனிதர்கள் மிகவும் ஒழுங்காக உழைத்துக் கொள்வதற்கு, அவர்கள் தங்களுடைய சேவைகளை ஒழுங்காக பெற்றுக் கொள்வதற்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்களோ, அந்த பாதையிலே குறுக்கீடு செய்கிறார்களோ, அதற்கு முட்டுக்கட்டை போடுகிறார்களோ, அவர்கள் செய்கின்ற அந்த பாவம் ஏனையவர்களுடைய சொத்து செல்வங்களின் மீது செய்யப்படுகின்ற மிகப்பெரிய அத்துமீறலாக இருக்க முடியும் என்ற கருத்தை இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் மூன்று பெரும்பாவங்களாக தொகுத்து தருகிறார்கள். முதலாவது பெரும்பாவம் குஃப்ரிலே ஈடுபடுவது, இரண்டாவது பெரும்பாவம் மற்றவர்களை கொலை செய்வது, மூன்றாவது பெரும்பாவம், மூன்றாவது தரத்திலே இருக்கின்ற பெரும்பாவம் அல் இஅத்திதாஉ அலல் அம்வால், மற்றவர்களுடைய சொத்துக்களின் மீது அத்துமீறல் செய்வது, ஆக்கிரமிப்பை செய்வது என்ற கருத்தை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே மிக அதிகமாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக இது இருக்கிறது. எமது கொடுக்கல் வாங்கல்கள் ஹலாலான முறையில் இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்துக்கு வந்திருப்பது ஒரு தற்காலிகமான வாழ்க்கை. இந்த உலகத்திலிருந்து நாங்கள் விடைபெற்று செல்கின்ற பொழுது யாரும் எங்களை கடனாளி என்று சொல்லக்கூடாது, வட்டிக்காரன் என்று சொல்லக்கூடாது, ஏமாற்றி உழைத்தவன் என்று சொல்லக்கூடாது, கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை கொடுக்காமல் இறந்து போனான் என்று சொல்லக்கூடாது, மிகப்பெரிய லஞ்சத்தினூடாக ஊழலினூடாகத்தான் இவன் பொருள்களை திரட்டியவன் என்று சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. மாற்றமாக சொல்ல வேண்டும், ஒவ்வொரு சதத்தையும் ஹலாலாக திரட்டிய ஒரு மனிதர், அது சேவைகள் ஊடாக இருக்கலாம், அல்லது உற்பத்திகள் ஊடாக இருக்கலாம், அல்லது விவசாயத்தின் ஊடாக இருக்கலாம், கைத்தொழில் ஊடாக இருக்கலாம், எதனூடாகவும் அந்த மனிதனை பற்றி சொல்ல வேண்டும். இந்த மனிதன் மிக கவனமாக உழைத்திருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் வீண் விரயம் செய்யவில்லை, அவர் படோடாகமாக இந்த உலகத்தில் வாழவில்லை. தான் கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, மேலதிகமாகவும் கொடுத்திருக்கிறார். அவர் இபாதத்துக்கள் விஷயத்திலும் உழைப்பு விஷயத்திலும் சமநிலையை பேணியிருக்கிறார். அல்லாவை அஞ்சிய ஒரு மனிதர் என்று மக்கள் சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு ஹுகூகுல் இபாத் எனப்படுகின்ற மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை எல்லாம் கொடுத்த நிலையில் தான் அவருடைய உழைப்பு அமைய வேண்டும், அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். எனவே அந்த வகையில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும். வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.